அதியாகமம் 45 அதிகாரம் வசனம் 1-15 வரைக்கும் நீங்க படிச்சிருக்கிறோம். நீங்க எங்கேயாவது ஏர்போர்ட்டுக்கு அப்படி நீங்க எங்கேயாவது போயிட்டு வரும்போது ஏர்போர்ட்ல பாக்குற அடிக்கடி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல எல்லாம் பாக்குற ஒரு காட்சி என்னவா இருக்கும்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்த ஒரு மகனோ இல்ல ஒரு ஹஸ்பண்டோ ஒரு தாயோ யாராவது இருந்தாங்கன்னா ரொம்ப எமோஷனலான ஒரு காட்சி அங்க இருக்கும். நீங்க பாத்துருக்கீங்களா தெரியல, அப்படியே கண்ணீர் வரும், அழுவாங்க, அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்குவாங்க, அப்படியே ரொம்ப எமோஷனலா இருக்கும் அந்த இடம். அது பாத்துருக்கீங்களா தெரியல. அது சொல்லப்பா நமக்கே, எனக்கும் ஊருக்கு ஒரு 2 மாசம் நான் போயிட்டு வரும்போது என் வைஃப் என்னை பார்க்க வரும்போது அப்படித்தான் ரொம்ப எமோஷனலான சீன் அது. அந்த மாதிரி இங்க யோசேப்புடைய சகோதரங்க அந்த மாதிரி ஒரு அதிகாரம் இது 45 அதிகாரம். ரொம்ப இந்த அதிகாரத்தை நான் படிக்கும் போதெல்லாம் அழுவாம நான் இருந்ததே இல்லை. எத்தனை தடவை படிச்சிருக்கேன், அதனால படிக்கும்போது நம்மள அப்படியே உள்ள ஏதோ ஒரு தொடர மாதிரி ஆகும். ரொம்ப அதிசயமான அதிகாரம். தன் சகோதரங்களை யோசேப்பு திருப்பி 22 வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறது. அவர் வந்து முதல்ல தன்னை வெளிப்படுத்துறதுக்கு முன்பதாக அங்க இருக்கிற எல்லா எகிப்தரையும், ஆனா இவர் பெரிய கவர்னர், கவர்னர் போய் அங்க அழுதுகிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அவங்க என்ன மரியாதை கொடுப்பாங்க? முதல்ல உலக மனுஷர்கள்லாம் வெளியே போயிடணும், அவிசுவாசிகள்லாம் வெளியே போயிடணும். வெளியே போன பிறகு தன்னை வெளிப்படுத்துறாரு. அருமையா அவர் வெளிப்படுத்துற வார்த்தையில எனக்கு வேற ஒன்னால இயேசுவை நல்லா பாக்கலாம். இங்க இயேசு நமக்கு என்ன செய்யறாரோ எக்ஸாக்டா அதே தான் செய்யறாரு. மேசியாவை இங்க அழகா பாக்கலாம். அதை பார்க்கும்போது அந்த சகோதரங்களுக்கு அது பெரிய விசேஷம் என்னன்னா, வெளியே இது வரைக்கும் அவங்க கிட்ட பேசினது எந்த பாஷையில பேசினாரு தெரியுங்களா? நேரா பேசல, ஒரு இன்டர்பிரிட்டரை வச்சுன்னு எகிப்தில ஈஜிப்ட்ல பேசினாரு. இஜிப்சியன் பாஷை, இஜிப்சியன் பாஷையில இன்டர்பிரிட்டர் கேட்பாரு, அந்த இன்டர்பிரிட்டர் வந்து எபிரேயர் பாஷையில கேட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு. இப்ப எல்லோரும் வெளியே போன பிறகு தன்னுடைய தாய் பாஷையில எபிரேயர்ல அவர் பேசுறாரு அவங்க கிட்ட பேசி. அது கேட்ட உடனே அவங்களுக்கு, நான் தான் யோசிய பண்ண உடனே அவங்களுக்கு இருந்த ஷாக்கு, இந்த மாதிரி அந்த மாதிரி ஷாக்ல அவங்க ரத்தம்லாம் சில்லுன்னு ஆயிட்டு இருக்கோம். புரியுதுங்களா ஷாக்கு? ஒரு செத்துட்டேன்னு நினைச்ச சகோதரன் போய் இப்போ உயிரோடு இருந்து அப்படி பேசுறான்னா ஒரு பணம் பேசுற மாதிரி அப்படின்னு பெரிய ஷாக்கா இருந்திருக்கும். புரியுதுங்களா? பெரிய ஷாக்கா இருந்திருக்கும். இன்னும் முதல்ல யோசேப்படி கவர்னருடைய தயவு கிடைச்சா போதும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க ரொம்ப உத்தமங்க, எங்களை விட்டுருன்னு இருக்காங்க. அது போய் யோசேப்புன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், நாங்க அதமானோம். இவனை போய் நம்ம தானே வித்து போட்டோம், எவ்வளவு அநியாயம் இவனுக்கு செஞ்சிருக்கோம் போது இவங்க என்ன எதிர்பார்க்கலாம்? ஒருவேளை யோசேப் கிட்ட இருந்து என்ன வித்து போட்டீங்க இல்லையா, என்ன மாதிரி வித்து போட்டீங்க, 22 வருஷமும் இந்த டைமுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், உங்களை பீஸ் பீஸ் ஆக்கி உங்களை கொடுக்கற வேதனை எல்லா பிரதர்ஸ்க்கும் புத்தி வரணும், உங்களை கவனிக்கிற இருங்கன்னு யோசேப்பு சொல்லணும். அதானே எதிர்பார்க்கணும்? சினிமாலாம் வருது அதானே, 22 வருஷமா உன்னை பழி வாங்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரான்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி பயத்துல நின்னுக்கிட்டு இருக்கும் போது யோசேப்புடைய அதிசயமான அன்பு தயவு அவங்க பார்த்து அவங்க மனசே கரங்கி போகுது. எவ்வளவு அன்பு, எவ்வளவு தயவு யோசேப் காட்டுறாரு. அவங்களை அழுது கட்டி கொண்டு முத்தம் செய்து, எங்க அப்பா இன்னும் உயிரோடு இருக்காரா, நீங்க போய் எங்க அப்பாவுக்கு நான் என்ன மாதிரி மகிமையில இருக்கிறேன்னு போய் சொல்லுங்க, அவர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன மாதிரி மகிமையில பையன் இருக்கிறான்னு சொல்லி அனுப்புறது அந்த குடும்பத்துக்கு என்ன ஒரு எமோஷனலா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு ரொம்ப அதை படிக்கும் போதெல்லாம் யாதியாம படிச்சுட்டே வருவேன். 45 அதிகாரத்துல கண்ணே கலங்கி போயிடும். நீங்க படிச்சு பாக்கலாம். நீங்க அவ்வளவு அருமையான இது. இதுல 2 பாடம் நம்ம கத்துக்கலாம். நமக்கும் நம்ம வாழ்க்கையில நமக்கு துரோகங்க செஞ்சவங்க இருக்கலாம், நமக்கு தப்பு செய்யறவங்க இருக்கலாம், நம்மள சத்ருவங்க மாதிரி நம்ம பாக்குறவங்களா இருக்கலாம். அவங்கள 2 விதத்துல நம்ம நடந்துக்கலாம். ஒரு விதத்துல அவங்கள பத்தி ரொம்ப கோபத்தையும் கசப்பையும் வெறுப்பையும் நம்ம வளர்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தலாம். அப்படி செய்யலாம். நம்ம 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, அவங்கள பத்தி ரொம்ப வெறுப்பும் கசப்பும் வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையை நடத்தலாம். இன்னொன்னு வந்து யோசேப்பு செஞ்ச மாதிரி நம்ம செய்யலாம். என்ன இது 2க்கும் வித்தியாசம்? ஒன்னு, அவங்க மேல கசப்பும் வெறுப்பும் இதுவும் வளர்த்துக்கிட்டா ரொம்ப பாதிக்கப்படுறது அவங்க இல்ல நம்ம தான். ஒருவேளை யோசேப்புக்கு அந்த மாதிரி கசப்பும் வெறுப்பும் வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையை நடத்திருந்தாருன்னா இந்த நேரத்தில் இந்த மாதிரி பதில் கொடுத்திருக்க முடியுமா? ஒருபோதும் கொடுத்திருக்க முடியாது. இந்த நிலைமைக்கு அவர் வந்தே இருக்க முடியாது. ஏன்னா இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், வெறுப்பு ஃபீலிங் எல்லாம் நம்மளை என்ன பண்ணும் தெரியுங்களா, வாழ்க்கையில நம்மளை கீழே தாங்க கொண்டு போவோம். கடவுளுடைய ஆசீர்வாதம் கொண்டு வந்து மேலே கொண்டு வரவே வராது. யோசேப் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமே என்னன்னா அவருடைய ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா தமிழ்ல எனக்கு என்ன வார்த்தை சொல்லுங்க, அதை எப்படி அவங்க அணுகிறாங்கன்றது. எனக்கு ஒருத்தன் விரோதமா செஞ்சிட்டான், அதை நான் எப்படி அணுகிறேன்? ஒன்னு ரொம்ப வெறுப்பையும் கசப்பையும் வளர்த்துக்கிட்டு பைபிள் என்ன போட்டிருக்குன்னா கசப்பின் வேறுன்னு போட்டிருக்கு. அதுக்கு இடம் கொடுத்தோம்னா என்ன ஆகும், அது வளர்ந்து 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 ஒரு செடியாகவும் மரமாகவும் அப்புறம் பெரிய ஆலமரமாகவே ஆகிவிடும். நம்ம வாழ்க்கையே மைண்டையே கசப்புனால நிரப்பி நம்மளையே அமுக்கி விட்டுறோம் வாழ்க்கையில. அவங்களை பத்தி நினைக்கும் போதெல்லாம் அமுக்கி விட்டு கோபத்தையும் வெறுப்பையும் கசப்பையும் ஏற்படுத்தி நம்மளை அமுக்கி விட்டு கடவுளுடைய ஆசீர்வாத யோசேப் மாதிரி நம்ம வளர முடியாது. அது நமக்கு தேவையா? இல்ல, யோசேப் செஞ்ச மாதிரி கடவுள் அவங்கள பார்த்துக்கிட்டோம், நான் அவங்கள மன்னிச்சு விட்டுறேன், கடவுள் அவங்களுக்கு பதில் கொடுக்கட்டும்னு யோசேப்பு மாதிரி மன்னிச்சு அந்த வழி எனக்கு வலிக்குதுதான், அந்த வழியை நான் ஏத்துக்கிறேன், அவங்கள நான் மன்னிச்சு விடுறேன். அதான் யோசேப்பு செஞ்சது. அதை செய்யும் போது தான் கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். மற்றவங்க உங்களுக்கு செஞ்ச பாவங்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால் பரமபிதா நீங்க அவருக்கு விரோதமா செஞ்ச பாவத்தை மன்னிக்க மாட்டார். அது நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா நம்ம இப்படிதான் செய்யணும். என்ன இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சவங்கள நான் எப்படி மன்னிக்கிறது, இவ்வளவு மோசமா எனக்கு செஞ்சவங்கள நான் எப்படி மன்னிக்கிறது அப்படின்னா அதை மன்னிச்சுதான் ஆகணும். கடவுள் நமக்கு விரோதமா செஞ்சிருக்கிற பாவத்தை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா மன்னிச்சுதான் செய்வோம். அது செய்யும் போது பாருங்களேன் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம். கடவுள் அவங்களை சிரிச்சுப்பாரு, கடவுள் அவங்களை பாத்துக்குவாரு அப்படின்னும் போது நம்மள என்ன செய்வார் தெரியுமா? அப்படி ஒரு ஆட்டிடியூட் நமக்கு இருந்துச்சுன்னா நம்மள ஆசீர்வதிப்பாரு, அவங்களுக்கு சிரிச்ச வரும். யோசேப்புடைய சகோதரர்கள் கடவுள் கவனிக்கல. அது இன்னொன்னு என்ன பெரிய ஆச்சரியம்னா அந்த மாதிரி ஆட்டிடியூட் காண்டி நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம ஆட்டிடியூடே அவங்களை திருத்த வச்சிரும் இல்லைங்களா. எவ்வளவு சாதாரணப்பட்டவங்களா யோசேப்புடைய சகோதரங்க, ஈஸியா மாறுவாங்களா அவங்க? யோசேப்புடைய அன்பு அவங்களை மாத்திருச்சு பாருங்களேன். மனம் திரும்புற யூதாவையே எப்படி மாத்திருச்சு பாருங்களேன். நான் மோசமான மனுஷன் நம்ம பார்த்தோம், அவரையே மாத்திருச்சு. தாங்க நம்ம ஆட்டிடியூடு தான் ரொம்ப முக்கியம். நம்மளும் அவங்களுக்கு போட்டிக்கு போட்டி நின்று விரோதமா நின்று பண்ணோம்னா அது நம்ம தான் நம்ம இது பண்ணிக்கும். அடுத்ததாக என்ன பாக்குறோம், யோசேப்புடைய வாழ்க்கையில கடவுளுடைய இறையாண்மை நம்ம படிக்கிறோம், பாடத்தை படிச்சிருக்கோம். காட் இஸ் சாவரன். நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கடவுள் தான் சாவரனா இருக்காரு. சாவரன்னா அவருடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாமே நடக்குது. அவர் கண்ட்ரோல் இல்லாம வேற எதுவுமே நடக்கிறது இல்ல. அதுக்கு நம்மள ஒப்பு கொடுக்க பாக்கணும், புரியுதுங்களா. நம்ம படிச்சிருவோம் கடவுள் இறையாண்மை உள்ளவர்னு, ஆனா வாழ்க்கையில நம்ம அப்படி பாக்கிறது இல்ல. யோசேப்பை எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுள் வந்து அவர் வாழ்க்கையின் சென்டரே கடவுள் தான் இருக்கிறார். நம்ம வாழ்க்கை எப்படின்னா கடவுள் நம்ம வாழ்க்கையில ஒரு பாகம் தான், ஆனா கடவுள் நம்ம என்னவா இருக்கணும், அவர் தான் மத்தியஸ்தரா இருக்கணும். நம்ம வாழ்க்கையின் சென்டரே நமக்கு, நம்ம வாழ்க்கை சுத்துறதே கடவுளுக்கு நடுவுல தான் சுத்தணும், கடவுளை தான் நடுவுல வச்சிருக்கணும். யோசேப்ப எடுத்து பாருங்க, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அந்த பாண்டிஃபர் வைஃப் அவர் சோதனை இழுக்கும் போது என்ன சொன்னாரு, தேவனுக்கு முன்பதாக நான் எப்படி இவ்வளவு பெரிய பாவத்தை செய்வேன் அப்படின்னாரு. ஒவ்வொன்றும் அந்த டஞ்சன்ல இருக்கும் போது அந்த அந்த ரெண்டு பேர் பான பாத்திரக்காரர் அவங்க ரெண்டு பேர் வந்து கனவை பத்தி சொல்லும் போது என்ன சொன்னாரு தெரியுங்களா, கனவுங்க வந்து கடவுள்கிட்ட இருந்து இல்லையா வருது, நான் சொல்லுங்க நான் எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். ஃபாரோவுக்கு போய் முன்னாடி நின்னாரு, அங்க போய் என்ன சொன்னாரு, நான் இல்ல கடவுள் உங்களுக்கு பதில் கொடுப்பாருன்னு கடவுள் 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 நாலு வாட்டி கடவுளை பத்தி சொன்னார். அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க பிறந்துச்சு உயர்ந்த நிலைமையில வந்து, அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பேர் வச்சாரு, கடவுள் வந்து என்ன என் கஷ்டங்களை மறக்க வச்சு என்னை கனி கொடுக்கறவனா மாத்தினாரு அப்படின்னு மனேசா எப்ராயிமின் பேர் வச்சார். அதே மாதிரி இப்ப கூட அந்த சகோதரங்கிட்ட பேசும் போதும், நீங்க என்ன காட்டி கொடுத்ததா, நீங்க வருத்தப்படாதீங்க, இதை யார் செஞ்சது, கடவுள் செஞ்சிருக்காரு. நம்ம பாக்குறோமா நமக்கு நடந்த பெரிய துரோகங்கள்ல கடவுள் தான் அதை செய்யறாருன்னு நம்ம பாக்குறோமா? நம்மள சிரிச்சுக்கணும், நம்மள சரியாக்கணும்னு கடவுள் தான் அது செய்யறாருன்னு நம்ம பாக்குறதுல இறையாண்மை உள்ள கடவுளா நம்மள பாக்குறது இல்ல பாருங்களேன். யோசேப்பு அப்படி பார்த்தார், அதான் பெரிய ஆசீர்வாதம். அவர் பார்த்த பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்துல யாக்கோபு செத்துருவாரு. செத்துட்ட பிறகு அவங்க சகோதரங்களாம் பயப்படுவாங்க, ஐயோ அப்பா செத்துட்டாரு இனிமே நம்மள பழி வாங்குவானோன்னு பயப்படும் போது யோசேப்பு சொல்றாரு, நான் என்ன கடவுளுடைய இடத்துல யாருக்கான் பழி வாங்குறதுக்கு உங்களை, நான் பழி வாங்க மாட்டேன் பயப்படாதீங்கன்றார். அவர் சாவு படுக்கையில இருக்காரு, சாக போறாரு அவர் யோசேப்பு. அப்ப என்ன சொல்றாரு தெரியுங்களா, நீங்க பயப்படாதீங்க நான் சாவ போறேன்னு. கடவுள் உங்களை பாதுகாப்பாரு எகிப்துல இருந்து, உங்களை இந்த எகிப்துல இருந்து கூட்டு போய் கானான் தேசத்துல ஆபிரகாம் ஐசாக்கு யாக்கோபுக்கு வாக்கு தன்ன பூமியை உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு தான் அவர் உயிரை விடுறாரு. இதுல என்ன பாக்குற யோசேப்புடைய வாழ்க்கையில, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கடவுள் 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 தான் மத்தியபாவம் அவர் வாழ்க்கையில இருக்கிறத பாக்கணும். நம்ம வாழ்க்கையிலயும் அப்படித்தான் இருக்கணும். கடவுள் கடவுள் எல்லா செயல்லையும் கடவுள் தான் இருக்கிறாரு நம்ம பார்க்கணும். நம்மள யாராவது தப்பா நடத்துறாங்கன்னா அவங்கள பிடிச்சி கோவப்பட்டு அதை பண்ணி பிரயோஜனம் இல்லை. கடவுள் ஏன் என்ன இப்படி நடத்துறாரு, கடவுளை பார்க்க கத்துக்கணும். ஒருவேளை என்ன டிசிப்ளின் பண்றதுக்காக இப்படி நடத்துறாரோ, நான் சரியாகிறதுக்காக என்ன நடத்துறாரோ அப்படின்னு எல்லாத்துலயும் நம்ம என்ன பார்க்க கத்துக்கணும், கடவுளை பார்க்க கத்துக்கணும். யோசேப்பு அப்படிதான் பார்த்தாருன்னு நம்ம பாக்குறோம். தனக்கு நடந்த அநியாயங்க, தனக்கு நடந்த பெரிய பயங்கரங்கள் எல்லாம் ஒரு ரெண்டு வசனத்தை இதுல படிப்போம். அஞ்சாவது வசனத்தை படிங்க, இங்கேயும் பாருங்களேன் கடவுள் கடவுள் தான் அவர் சொல்றது. பாருங்களேன் தேவன் அனுப்பினார், நீங்க சஞ்சலப்படாதீங்க. ஏழாவது வசனம்,
பூமியிலே உங்கள் வம்சம் ஒளியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார்.
தேவன் அப்புறம் எட்டு,
ஆதலால் நீங்கள் அல்ல தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும்
வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, இது கடவுள் தான் எனக்கு செஞ்சுகிட்டு இருக்காரு, என்ன ஒழுங்காக்கணும்னு செஞ்சுகிட்டு இருக்காரு, இந்த மனுஷர்களை பயன்படுத்தி கடவுள் எனக்கு செஞ்சுகிட்டு இருக்காருன்னு எல்லாத்துலயும் கடவுளை பார்க்க நம்ம கத்துக்கணுங்க. அதான் யோசேப்புடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கடவுளுடைய கரத்தை அவர் பாக்குறாரு. ஒன்பதாவது வசனம் படிங்க,
நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும் தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் ஐந்து வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். இதோ உங்களோடே பேசுகிறார்.
இதுல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, நீங்க போய் நான் எவ்வளவு மகிமையில இருக்கிறேன்னு எங்க அப்பாவுக்கு போய் சொல்லுங்க, எங்க அப்பா தெரிஞ்சுகிட்டோன்றாங்க. சில பேர் என்ன சொல்றதுன்னா, அவர் எவ்வளவு பெருமை இருக்குது பாரு, அப்பா கிட்ட தன்னுடைய பந்தாவை காமிக்கணும்னு பண்றாரு பாருன்னு. அப்படி இல்ல, யோசேப்பு எதுக்கு சொல்றாரு தெரியுங்களா, இது யாக்கோபு வந்து ரொம்ப ஒடுங்கி போயிருக்கிறாரு, கடவுளை பத்தி எவ்வளவு குற்றமா நினைச்சிட்டு இருந்தாரு, எனக்கு நடக்கிறதெல்லாம் விரோதமா நடக்குதுன்னு நினைச்சுட்டு இருக்காரு. அவருக்கு போய் சொல்லுங்க, கடவுள் என்னமா என்ன மாதிரி என்ன ஆசீர்வச்சிருக்காரு, என்ன மாதிரி கடவுளுடைய திட்டம் இருக்குன்னு அந்த அப்பா தெரிஞ்சுக்கிட்டு கடவுளை துதிக்கிட்டோம், அவரு கடவுளை ஸ்தோத்தரிக்கிட்டோம், அவர் போய் எங்க அப்பாவுக்கு சொல்லுங்க அப்படின்றதுனாலதான் கடவுளை மகிமைப்படுத்துறாரு. தான் அருமையான கேரக்டர் யோசேப்புடைய கேரக்டர். நம்ம பார்க்கும்போது நம்ம தான் நம்ம வாழ்க்கையில கத்துக்கணும். ஏதோ அது ஏனோ தானோ நடக்கிறது இல்ல, எதை எடுத்தாலும் உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது, கடவுளுடைய இறையாண்மை, அதுக்கு நம்ம சப்மிட் பண்ண கத்துக்கணும். புரியுதுங்களா, இது எல்லாம் நன்மைக்காக நடக்கும், இதெல்லாம் என் தேவன் வந்து என்னை சீர்படுத்தி என்னுடைய நன்மைக்காக நடத்துவாருன்னு அதுக்கு அடங்கி நடக்க நம்ம கத்துக்கணும். சரி.